ஓம் சிவாய நம. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பாடல்கள். பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தெய்வத்தையே வாழ வைத்த தமிழ் தேவாரம். 7வது நூற்றாண்டிலே நமது சமயம், நமது கோயில்கள் பெரும் இடர்பாட்டுக்கு இருந்தது. சிவலிங்கத்தை கூட எடுத்துட்டு போய் போட்டு மறைச்சு விட்டார்கள் என்ற வரலாறு பெரிய புராணத்தில் வருகிறது. எத்தனையோ கோயில்கள் உடைக்கப்பட்டது, மூடப்பட்டது. தேவாரம்தான் காப்பாற்றி விட்டது. ராஜராஜ சோழன் தேவாரத்தை எடுத்து கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அதை எப்படி பாட வேண்டும் என்ற கருத்தை ஆண்டவனிட்ட கேட்டு, எருக்கத்தம்புலியில் இருக்கிற பானபத்திரனுடைய பரம்பலை வந்து ஒரு பெண்ணை வைத்து பாட சொல்லி கேட்டிருக்கிற பகுதியை நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், எப்படி பாடினா என்ன, இத போய் பிரமாதமா இதை போய் கடவுள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். 5 வயசு குழந்தை நம்மள்ட வந்து எபோ எபோ அப்படின்னு கூப்பிட்டு நம்ம சந்தோஷமா கேட்டுக்கிட்டோம். அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது, 18 வயசு. எபோ அப்படின்னு கூப்பிட்டா ஒத்துக்குவீங்களா? என்னடி கொஞ்சிர, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? இந்த மாதிரி சிவனை எப்படி அவர்கள் கூப்பிட்டார்களோ அப்படி கூப்பிட வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. இப்ப நான் பாடி காட்டின இந்த இடர்தளம் பதிகம் கூட அந்த பழமையான மெட்டில்தான் பாடி காட்டியிருக்கிறேன். அப்படி பாட செய்து இந்த தேவாரம் அத்தனையும் செப்பேடு செய்து இன்னும் இருக்கிற தெய்வ பாடல்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து 11 வால்யூம், அதாவது 11 திருமுறை என்று ஆக்கி அதனை செப்பாடு செய்து யாராதர் சமையல சன்னதியில் அவன் வைத்தான் அந்த புண்ணியவான், அந்த மகான் ராஜராஜ சோழன் என்று வரலாறு சொல்லுகிறது. பிற்காலத்திலே வந்த பெரிய புராணத்தையும் அதனோடு சேர்த்து 12 திருமுறைகளாக நமக்கு அருள் வழி காட்டுகிற நூலாக அதனை ஆக்கி வைத்தார்கள். இன்றும் அந்த 12 திருமுறை நமக்கு இருக்கிறது. அதை வாங்கி படிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு அல்லவா? ஆகும். இந்த 12 திருமுறையையும் ராஜராஜ சோழன் என்ன செய்திருக்கிறான், கோயில்களில் ஓதுவார்களை 40 பேர் கூட ஏற்படுத்தி வைத்தான் என்று நான் படிக்கிறேன். ஒரு கோயில்ல 40 ஓதுவார், அந்த ஓதுவாருக்கு ஒரு ஓதுவாருக்கு ஒவ்வொரு பசு, கால் பால் கறந்து குடி, நன்றாக சாப்பிடு, பதிகம் பதிகமா சாமிக்கு பாடு என்று செய்திருக்கிறான் அந்த புண்ணியவான். அப்படி பதியும் பதியுமா பாருங்களுக்கு ஓதுவார் என்று பெயர், பிடாரர் என்று பெயர் வைத்திருக்கிறான். திருமுறை ஓதும் பிடாரர் என்று பெயர் வைத்திருக்கிறான். அப்படி பதியும் பதியமா ஓத சொன்ன, இன்னைக்கு பதியும் பதியமா கோயில்ல ஓதுவார்கள் பாடுவதா இருந்தாலும் அங்க இருக்கிறவர்கள் பாடவிட மாட்டேன் என்கிறார்கள். அது ஒரு பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஓதுவார் பாட தகுதி இருக்காங்கிறது அப்புறமா பாத்துக்குவோம். அவன் பாட தகுதியா இருந்தாலும் இவனை பாடவிட மாட்டேங்க, ஒரு பாட்டை சொல்லிட்டு போயா அடுத்த தீபாவளி போக வேண்டாம் நாங்க அப்படின்னு சொல்றவங்களதான் இருக்காங்க. அங்க இருக்கிற கோயில் இருக்கிற அதிகாரிகளும் ஏன் பாட்டு நிறைய பாட்டு சொல்லிட்டு இருக்கிற, ஒண்ணு சொல்லிட்டு போயா? அந்த ஓதுவாரை ஓதுவான் என்று கூப்பிடுகிற பரம்பரை கூட நம்மகிட்ட இருக்கு. ஆமா, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். சரி, அது போயிட்டு போகுது. கடைசியில இப்ப என்ன ஆகி போச்சு, கோயில்ல 5 பாட்டு சொல்றது, பஞ்சபுராணம்னு அதுக்கு பேரு, அஞ்சா சொல்லுன்னா. அதையும் விட்டு என்ன பண்றாங்க, ஒரு பாட்டு சொல்லியா போறோம், ஒரு பாட்டு சொல்லியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி விருந்துல பாயசம் சாப்பிடுறதுதான் தலைமையோ, கடைசியாக அந்த பாயசத்தை போடுகிறார்களோ, அதுபோல சிவபூசையின் இறுதியிலே பஞ்சபுராணம் சொல்லுவது என்பதும் ஒரு பழக்கமா வந்து விட்டது. ஆனா 12 திருமுறையிலிருந்து திருமுறையிலிருந்து ஒரு பாட்டு சொல்லுவது என்பது சிலர் செய்கிறார்கள். இப்ப அந்த 12 திருமுறையிலிருந்து இன்றைய நிகழ்ச்சி திருமுறைக்கு ஒன்று, ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒன்று ஒன்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், இந்த சொல்லு அடிபட்டு போச்சு. இப்ப யார் பதம் பாக்குற, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உஷ்ணு கல்யாணம் தான் கீழே அடிச்சுக்கிறேன். சரியா இல்லையா? ஆக அந்த ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒவ்வொரு பாடல் சொல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன். முதல் திருமுறையில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் நமக்கு ஆண்டவனுக்கு செய்த தேவாரத்துல ஒரு அறவுரையும் சொல்லுகிறார். ஏய், ஒரு பங்களா இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இதெல்லாம் செல்வம் என்று நீ நினைத்து விடுகிறாயா? அந்த செல்வம் கடல் ஏத்துக்கிற செல்வம் இருக்கு பார், அதுதான் செல்வம், நிச்சயமான செல்வம் அதுதானடா என்று சொல்லுகிறார் சுவாமி. அந்த அற்புதமான பாடலை போய் ஓதுவேன். செல்வ நெடுமாடம் செல்வ மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வ நெடுமாடம் செல்வது செல்வம் 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 என்று வருகிறது பாத்தீங்களா? இப்படி ஒரு நல்ல அறவுரையான பாடலை முதல் திருமுறையில் இருக்கிறது. ஆண்டவனுக்கு விண்ணப்பம் செய்கிற வழக்கம் உண்டு. இரண்டாம் திருமுறை, திருமுறை என்பது ஒரு தொகுப்பு. எனக்கமுதம் ஆவானோ என்று ஒரு திருப்பதி. அந்த திருப்பதியத்தினுடைய கடைசி பாட்டுக்கு திருக்கடைக்காப்பு என்று பேர். சுவாமி இதுல என்ன அறவுரை சொல்லுகிறார்? சுவாமிக்கு பாட்டை கொடுத்து விடுகிறோம், அது வந்து விஞ்ஞான சம்பந்தம் சொல்லுகிறார் அவி என்று. பாட்டவி என்ற சொல் திருமூலர் தான் சொல்லுகிறார் என்று சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஞான சம்பந்த சுவாமியே அப்படி சொல்றார், பாட்டவி, பாட்டு ஒரு உணவு. அதுல கடைசி பாட்டில் என்ன சொல்றார் அவர்? என்னுடைய இந்த திருப்பதிகத்தை ஓதுகிறவர்கள் பொன் அடைவார்கள், பொன் கிடைக்கும். அது மாத்திரமில்ல, பொன்னை அனுபவிக்க வேண்டிய போகமும் கிடைக்கும். ஆனா ஐயாவுக்கு எதுக்கு நான் சொல்ற பொருள் என்ட்ரன்ஸ் பொருள், அவ்வளவுதான், என்னால முடியும். அது மாத்திரம் இல்ல, இந்த பதியத்தை படிக்கிறவனுக்கு பொன் கிடைக்கும், போகம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, அவன் நல்லவனாகவும் இருப்பான், புண்ணியவானாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்றார் சுவாமி. பொண்ணும் பொருளும் கிடைத்து விட்டா அவன் புண்ணியவானாகவா இருப்பான்? நிச்சயமாக இருக்க மாட்டானே. என்னென்னோ செய்வானே இந்த பொண்ணும் பொருளும் வந்துவிட்டால் இல்லையா? சாமி சொல்றார், புண்ணியவானாகவும் இருப்பான்டா தேவாரத்தை படிக்கிறவன். சாமி சொல்றார்,
தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானி தத்துவனை, கண்ணடைந்த மது பிரம புறத்து உறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தம் மொழி பத்தும் இவை வல்லார், பொன்னடைந்தார் போகங்கள் பரவடைந்தார் புண்ணியரே.
என்பது இது இரண்டாம் திருமுறை. சாமி இன்னொரு இடத்துல சொல்றார், என்னுடைய பாடலை படிக்கிறவன் நல்லவனாகவும் இருப்பான், பாட்டில் அவன் வல்லவனாகவும் இருப்பான், அவன் நல்லவனாகவும் இருப்பான் சொன்னார் சாமி. இந்த பாட்டில் புண்ணியவானாகவும் இருப்பான், அவன் பாவியாக இருக்க மாட்டான் என்பது குறிப்பு. மூன்றாம் திருமுறையிலிருந்து ஒரு திருப்பம், திருஞான சம்பந்தர் மதுரையில தங்கியிருந்தார். தெய்வ குழந்தை திருஞான சுமந்தர் அவரை இவ்வளவு நாளும் நாம பார்க்கலையேன்னு அப்பா இங்கிருந்து நடந்து 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 மதுரைக்கு போனார். அப்பா வருகிறார் என்று போய் சொன்னாங்க. எந்திரிச்சு வந்தார். அப்பா தான் முதல்ல திருஞான சுமந்தர் கார்ல விழுந்து வணங்கினார். அவர் திரும்பி வணங்கினார். திருஞான சுமந்தர் என்ன கேட்டார் தெரியுமா? அப்பா, அன்னைக்கு பால் கொடுத்து ஆண்டானே என்னை, இந்த திருத்தோணிபுரத்தில் இருக்கிற கடவுள் நல்லா இருக்கானா? அவன் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாமே என்ற குறிப்போடு ஒரு அற்புதமான திருப்பதியம் சொல்லுகிறார். கல்யாணத்துல எல்லாம் நான் கல்யாணத்துல என்ன, தினந்தோறு எழுந்தவுடனே இந்த பதியத்தை நாம சொல்ல கடப்பாடு. மண்ணில நல்ல வண்ணம் நாம வாழணும் அல்லவா? மண்ணில் நல்ல வண்ணம் வாடலா. வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை வாழலாம். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வளர்கள் பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகையிருந்தனே. இந்த இரண்டாவது பாட்டுல இந்த சரித்திர குறிப்பு, தனக்கு பொன் கிண்ணத்துல பால் கொடுத்தான் இல்லவா? தகப்பனாருக்கு எதுக்கவே இப்படி சொல்ற. போதையார் பொற்கிண்ணத்து அடிச்சில் பொல்லாது என தாதையார் முடிவுறத்தான் என்னை ஆண்டவன். தாதையார் குடையினும் கடுமனவன பேதையார் அவளுடன் பெருந்தகை இருந்ததே. திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சுவாமி தான் ஆதி சிவன். கையில மழு கிடையாது, மான் கிடையாது, புலித்தோல் கிடையாது, மான் தோல் கிடையாது. வியாபாரத்தை கொடுக்க செய்த தெய்வம் அது. தமிழ்நாட்டில் தெய்வம் இருக்குன்னு சொன்னா, கோயில் இருக்குன்னு சொன்னா, அதற்கு அந்த காரணம் அந்த தெய்வம் தான். அந்த தெய்வம் தான் பால் கொடுத்தது தெரிஞ்சான சம்பந்தர் அல்லவா? மறக்கலாமா அந்த சுவாமியை? மறக்க முடியுமா? ஆக மூன்றாம் திருமுறை இருக்கிறது அந்த திருப்பதி. நான்காவது திருமுறை என்று சொல்லப்படுவது அப்பர் சுவாமிகள். அபூர்வமான திருப்பதியும் முதலிலேயே தொடங்குகிறார் சுவாமி. சூளை நோயை கொடுத்து ஆண்டான் அவர். சூளை நோய் அவரை எப்படி வாட்டி இருக்கிறது என்று வியாபாரம் சொல்லுகிறது.
கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான்.
கொடுமை செய்திருந்தா இந்த வயசு நோய் எனக்கு வந்திருக்கலாம். நான் ஒரு கொடுமையும் செய்ததில்லையே. நான் கொடுமை செய்தேனா அல்லது நல்லது செய்தேனான்னு என்னுடைய நெஞ்சுக்கு தெரியும் அல்லவா? வேறு ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லவா?
கொடுமை பல செய்தன நானையினவாரக்கிலே கொடுமை பல செய்தன நான. கேட்டாய் பாடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். சயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றே நடியே அதிக செதில தீரதான தூரை அம்மாலே அம்மாலே
ங்கோரானையின் நீருரி தோல் புறங்காடரங்கா நடமாடவல்லாய் ஆர்த்தான் அறக்கந்தனை மான்வரைக்கு அடர்த்திட்டு அருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எடுந்தால் என் வேதனையான விளக்கீடாய். இந்த கடைசி பாட்டு வரலையும் அவருக்கு அந்த வயிற்று நோய் போகல. சாமி என்ன பண்ணுறது, இந்த வயிற்று வலினால உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு, கடகடந்து பூமியில கடந்து புரள்கிறேன். வேர்த்தும் புரண்டும் எழுந்தும் பௌத்து வலி தாங்க முடியல, எழுந்து நிற்கிறார், விழுந்துகிறார், உருள்றார், பிறல்றார். வயிற்று நோய் போகல, போனதாக எழுதுகிறார். தெய்வ சேக்கிறார் பெருமான். எப்படி கிடைத்தது அவருக்கு? பாட்ட சொல்லி முடித்தவன், வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாய், ஆர்த்தார் புதல் சூழ் அதிகை கெழில வீரட்டான துறையம்மானே. தெய்வ சேக்கிறார் பெருமான் பெரிய புராணத்தை தில்லைக்கூத்தனுடைய திருவருளினாலே எழுதினார் என்று புராணம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இல்லை இல்லை, தேவாரத்தை நுணுக்கமாக படித்து பார்த்தவர் தெய்வ சேக்கிறார் பெருமான். எங்கேயோ ஒரு இடத்துல சூளை நோய் தீர்த்தான் எழுதி வச்சிருக்கிறார். யாரு? திருநாவுக்கரசு பெருமான். ஒரே ஒரு இடத்துலதான் வருகிறது. ஐயா சேக்கிறார் அடிப்படி சொன்னால் வேற எங்கேயாவது இருந்து சொன்னால் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, நோய் தீர்த்தான் என்று வருவதெல்லாம் பிறவி நோயையும் குறிப்பிடும் அல்லவா? ஆமா, சூளை தோர் நோய் தீர்த்தான் என்று குறிப்பிட்டு அதை சொல்லுகிற இடம் ஒன்னே ஒண்ணுதான். முடிகொண்டார் முளையில வெண் திங்களோடு மூசும் இளனாகும் உடனாக கொண்டார் அடி கொண்டார் சிலம்பலம்பு கடலும் ஆர்ப்பு அடங்காத முயலகனை அடிக்கீழ் கொண்டார் வடிகொண்டாந்திலங்கும் மழு வழங்கி கொண்டார் மாலை இடப்பாகத்தே மறுவக்கொண்டார் துடி கொண்டார் கங்காலும் தோல் மேற்கொண்டார் சூளை தீர்த்து சூளை தீர்த்து அடியேனே ஆட்கொண்டாரே. இந்த ஒரு பகுதி தான் தெய்வ சேக்கிடார் பெருமானுக்கு கிடைத்து விட்டது. எழுதிட்ட துளை நோய் தீர்த்து விட்டான் எழுதிட்ட இந்த குறிப்பு ஐயா தெய்வத்தின் அருளால எழுதினாரோ? தேவாரத்தை எழுத்து எழுத்தாக எண்ணி படித்து பார்த்திருக்கிறார் அந்த மகான். ஆமா, எங்க ஊர்ல பிறந்த மகான் ஐயா? ஒரு ஊர்ல நான் போய் குடியிருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இரண்டு தடவை இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து கும்பாபிஷன் செய்து வச்சேன். ஆமா, கொடுத்தவர் ஆயிரம் ஆயிரமா கொடுத்தவர் நான் செய்து நான் சொல்லி அகப்பையாக இருந்து போட்டவன் தான் நான். பாயசமாக இருந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஆக அந்த திருப்பணியவாது செய்வதற்கு எனக்கு கிடைத்தது. தெய்வ சேக்கிறார் பெருமான் எழுதி வைக்கிறார் இந்த திருப்பதிகத்தை. நமக்கும் இப்போ வயத்தில் ஏதேனும் தொந்தரவு இருந்தால், இருக்கணும்னு அவசியம் நான் சொல்லல, இருந்தால் இந்த பதியத்தை ஓதினால் சரியா போதும். நிச்சயமாக நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், இது நான்காவது திருமுறை. ஐந்தாம் திருமுறை என்பது ஒன்று, அதிலே இருக்கின்ற ஒரு திருப்பாடு. ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காற்றில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான் மலதூவி வலஞ்செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மி ஊரிசனே. இது ஓட்டை மாடம். ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காற்றில் வேவதன் முன்னம். டேய், நீ என்னைக்கோ ஒரு நாளைக்கு போயிட போறேன். நீ பிறந்ததுக்கு என்ன செய்யணும்? அவனுடைய திருவடியை அவனுடைய நெஞ்சில் நினைத்து பூவை எடுத்து அவன் திருவடிக்கு போட்டு யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒரு பச்சிலை என்பது ஒப்பற்ற பச்சிலையோ அல்லது ஏதேனும் ஒரு பச்சிலை கொட்டு. ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் தேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான் மல தூவி வலஞ்செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரிதனே. வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரிதனே. இது அஞ்சாம் திருமுறை. ஆறாம் திருமுறை ஒரு திருப்பாள். திருத்தாண்டகம் என்ற ஒரு பகுதி ஆயிரம் பாடல் கொண்டது. தாண்டக வேந்தர் என்றே பெயர் நாவுக்கரசு பெருமானுக்கு. அதுல ஒரு நீதியான திருப்பு சாட்டை அடிதான். நாவுக்கரசு சொல்ல சாட்டையால் அடிக்கிறது மாதிரி தான் சொல்லி கொடுவார். திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவாசகம் நம்ம மதத்து பாடம் இல்லையா? ஆமா,
நம்ம மதத்து பாடல் இசையாக வந்தது, இசையாக வந்தது, வெறும் தமிழா வல்ல. எத்தனையோ மதங்களுக்கு இப்படி இசையாக வந்த நூல் கிடையாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். தவறு இருக்கலாம், தவறு இருந்தா விட்டு விடுங்க. இப்படி பாடக்கூடிய தகுதியாக வந்த மதங்கள் எனக்கு தெரிந்து இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த கருத்தை சொல்றது இசையோட வருது. பாருங்க,
திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெள்ளீர் அணியாத திருவில்லூரும் பருக்கோடி பத்திமையார் பாடும் பாங்கினோடு பல தளிகள் இல்லா ஊரும் திருக்கோடு வெண்சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்பொடியும் இல்லா ஊரும் அறுப்போடு மன பறித்திட்டு உண்ணாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடே.
நாட்டுக்கோட்டை நகரத்தார் வீட்டுல எல்லாரும் வீட்டிலும் சங்கு இருக்கும். இன்பத்திலையும் துன்பத்திலே அந்த சங்கு ஒலிக்கும். அத்தான் பட்டினத்தடிகள் சொன்னதாக எனக்கு நினைப்பு. முதலிலே ஒரு சங்கு ஒலி, நடுவிலே ஒரு சங்கு ஒலி, கடையிலே ஒரு சங்கு ஒலி என்று சொல்லுவார் அவர். பட்டினத்தார் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார். முதலிலே ஒரு ஒலி சங்கு குழந்தை பருவத்தில் பால், நடுவிலே ஒரு சங்கு கல்யாணத்திலேயே சங்கு ஓதுவார்கள், கடைசியில் சங்கு ஒலித்தால் அந்த ஒலி கேட்கிற இடத்துல துஷ்ட பிராணிகள் கூட இருக்காங்க. இன்னைக்கு அப்படி ஊதுனா ரொம்ப மனிதன் எட்ட போயிடுவோம் இல்லையா? அதை ஊதணும். இப்ப ஊதுறது இல்லை யாரும், அதனாலதான் மறிஞ்சு போச்சு இப்போ என்று நான் நினைக்கிறேன்.
திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவண்ணீர் அணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்துமையார் பாடா ஊரும்.
ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பஜனை மடம்னு இருந்தது. பஜனை கோயில் தெருவுன்னு எத்தனையோ ஊர்ல இருக்கு. இப்ப யாரும் பஜனை பாடுறதே கிடையாது. போரும் பத்தாத்துக்கு எத்தனையோ சேனல், ஒரு நாளைக்கு மூணு சினிமா நாலு சினிமா. தப்புன்னு நான் சொல்லல, இறை தேடு இறையும் தேடு, தீண்டடிக்கு அதையும் தேடி இல்லையா? ஆனால் அது தப்புன்னு சொல்லு, அதே சமயத்துல இதையும் பார் என்பதுதான்.
பருக்கோடி பத்திமையார் பாடாங்கினோடு பல தடிகள் இல்லாவூரும் இருப்போடு வெண்சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்பொடியும் இல்லாவூரும் அறுப்போடு மனபரிப்பட்டு உண்ணாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அவையெல்லாம் அடவிகாடே. திருநாமம் அஞ்செடுத்தும் செப்பாராயில் தீவண்ணர் திருமுருகால் பேசாராயில்.
இந்த ஒலிப்பதிவு செய்யும் போதெல்லாம் ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் தேவாரத்தை கேட்க வந்தார். அவர் முதல்ல ஏன் தேவாரம் கேட்க வந்தார்னு எனக்கு தெரியாது, நினப்பில்லை. அப்புறமா தேவாரம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சாமி அவங்க நான் உங்களை வீட்டுல விட்டுட்டுமா அப்படின்னு கேட்பாரு. வேண்டாம் ஐயா, நான் பஸ் பிரயாணி தான் அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டார். திருவள்ள வீட்டுல கொண்டாந்து விட்டுருவாரு. இப்படி இருந்தவர் என்ன பண்ணவர், அவர் அந்த ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம் அதை வந்து உட்கார்ந்து கேட்டு இருந்தார். அப்புறமா என்ன பண்ணுவார், அவர் தேவாரம் வாங்கி வச்சுக்கிட்டு சரியா பாடுறான்னு அந்த பிழையெல்லாம் வராமல் பாத்துக்கிட்டே இருந்தார். இப்படி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த தேவாரம் கேட்ட பலன் அவருக்கு என்ன தெரியுமா வந்தது, பஞ்சாட்சரம் கேட்டுக்கிட்டு ஜபம் பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்தது. ஆச்சரியம் இல்லையா? என்னட்ட கேட்டார், சாமி நான் வந்து பஞ்சாட்சர உபதேசம் கேட்டுக்கிட்டு பஞ்சாட்சரம் சொல்லணும்னு நினைக்கிறேன், யார்கிட்ட கேட்டுக்கலாம்னாரு. நான் தருமபுர சன்னியாசிகிட்ட கேட்டுக்கலாம் வாங்கன்னு நான் சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிவிட்டேன். இல்ல ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. தருமபுரத்துக்கு நான் அவரை அழைச்சிக்கிட்டு போற வேலையில அந்த அம்மா இங்க இருக்காங்களோ என்னமோ, இருந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பா ஒண்ணும் சொல்லல. அந்த அம்மா அவங்க குடும்பத்துல என்ன நினைச்சு விட்டாங்க, இவரை நான் ஏதோ தப்பான வழிக்கு அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சு விட்டாங்க. அதுக்காக அந்த அம்மா கூடவும் வந்தாங்க. இவர் சாமியார் வந்து இவரை ஏதோ கெடுத்து விட போறாருன்னு நினைச்சுட்டு தான் வந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன கார்ல கேட்டாங்க, என்ன சாமி இவரை என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒண்ணு செய்யல, உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த சொத்து பொருள்லாம் வசதியா இருக்கு, இப்ப அவருக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடு, பொருள் வந்து விட்டது புண்ணியத்தை சேர்த்துறதுக்கு தான் நான் அவரைக்கு நான் முற்படுறேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பேசாம இருந்துட்டாங்க. போய் இந்த தருமபுரத்துக்கு போய் அந்த ஜீவ சமாதி மூன்று இருக்குங்க, அந்த உயிரோடு போய் அந்த சமாதியில உட்கார்ந்த இடம்லாம் இருக்கு. அதையெல்லாம் கொண்டே அவரை தரிசனம் பண்ண வச்சு தனியார் திட்ட அழைச்சு கொண்டு காட்டி மறுநாள் அவருக்கு திங்கக்கிழமை சோமவாரத்துல அவருக்கு ஜபம் உபதேசம் பண்றதுக்கு இருந்தோம். இந்த அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆச்சரியம் பாத்தீங்களா? என்ன சாமி, எங்க வீட்டுக்கார தான் உபதேசம் கேட்டுக்க போறாரு, நானும் கேட்டுக்கிட்டுமான்னு. அந்த இடத்துக்கு போன உடனே எப்படி வந்து பாத்தீங்களா, குமாரகுருவர் அந்த ஊருக்கு போனாராம். ஊரை குறுகினேன், என் பேரையும் குறுகினேன்னு சொன்னாராம். ஊரை குறுகினார், சரி. பேரை குறுகினா ஜீவனாக இருந்தது சிவனாக ஆகிவிட்டது, ஒரு மாத்திரை குறைஞ்சு விட்டது. நான் அந்த ஊருக்கு போய் சிவனாக ஆகிவிட்டேன்னு சொன்னாராம் அவர். அது போல இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நானும் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. முதல் நாள் ராத்திரி நான் சொன்ன போது நான் அதை பொருள்படுத்தல, பேசாம இருந்துட்டேன். மறுநாள் காலையில நான் எந்திரிச்சு ஜபம் எல்லாம் பண்ணிவிட்டு அங்க போனேன். என்ன சாமி, சாமிய கேட்டீங்களா, நான் பஞ்சாட்சரம் கேட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா நிச்சயமா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்ட்டாங்க. நேர உள்ள போய் சன்னியாந்த கிட்ட கேட்டேன், என்ன அப்படின்னு. சொன்ன உடனே அவர் சிரிச்சார், சரி வரட்டும் அப்படின்ட்டாங்க. போய் உட்கார்ந்த உடனே இந்த ஐயாவை கூப்பிடுன்னு அவங்க சொல்லல, இந்த தெய்வம் என்ன பண்ணிரு தெரியுமா, இந்த அம்மாவை கூப்பிடு அப்படின்ட்டாங்க. முதல்ல உபதேசம் அந்த அம்மாவுக்கு தான். என்ன தெரியுமா, அந்த பஞ்சாட்சர மந்திரம், அந்த குரு பீடம் அப்படி செய்து விட்டது. அதத்தான் சாமி சொல்றாரு.
மஞ்சடுத்தும் செப்பாராயில் ஜீவன்னர் திருமுருகா சேதாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூடாராயில் ஒன்பதன் முன் மலபரித்திட்டு உள்ளாராயில்.
அந்த பூ எப்ப எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, வண்டு வந்து அந்த பூல உட்கார்றதுக்கு முந்தி நீ எடுத்துக்கணும். அந்த பூ
உன்பதும் மரபணித்திட்டு உன்னாராயில் அருநோய்கள் கடவன் நீர் அணியாராயில் அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ என்னில் பெருநோய்கள் மிக நலிய பெயத்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே.
இந்த இசைப்பாடல்ல எப்படி ஒரு நீதி சொல்லப்படுகிறது பாத்தீங்களா, இது ஆறாம் திருமுறை.